ஓ சாந்தி. அக்டோபர் 9, 2025 காலை. முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முட்களில் இருந்து மலர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் எப்பொழுதும் மற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எவரையும் சந்தோஷமற்றவர் ஆக்கக்கூடாது. கேள்வி: முதற்தரமான முயற்சியை செய்கின்ற குழந்தைகள் தங்கள் இதயங்களில் இருந்து எவ்வாறான வார்த்தைகளை பேசுவார்கள்? பதில்: பாபா, கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக திறமை சித்தியேதி அனைவருக்கும் காட்டுவேன். அவர்களது பதிவேடுகளும் மிக சிறந்தவையாக இருக்கும். நான் இன்னமும் ஒரு முயற்சியாளரே போன்ற வார்த்தைகளை அவர்கள் ஒருபொழுதும் பேச மாட்டார்கள். மாயை சிறிதளவேனும் உங்களை அசைக்க முடியாதவாறு நீங்கள் முயற்சி செய்து அத்தகைய மகாவீர் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையுடன் கற்கின்றீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும். அசரீரியான ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நாங்கள் அசரீரியான தந்தையுடன் கற்கின்றோம். உலகில் பௌதீக ஆசிரியர்கள் மாத்திரமே உங்களுக்கு கற்பிப்பவர்கள். இங்கு அசரீரியான ஆசிரியராகிய அசரீரியான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவருக்கு எந்த பெருமதியும் இல்லை. எல்லையற்ற தந்தையாகிய ஷிவ் பாபாவே வந்து இவருக்கு பெருமதி கொடுக்கின்றார். அதி பெருமதி வாய்ந்த ஷிவ் பாபாவே வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் அத்தகைய மேன்மையான பணியை மேற்கொள்கின்றார். தந்தை அதி மேன்மையானவர் என நினைவு கூறப்படுகின்றார். ஆகவே குழந்தைகளாகி நீங்களும் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். தந்தையே அனைவரிலும் அதி உயர்வானவர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உண்மையிலேயே ஸ்வர்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அது சத்யுகத்தினதும் கலியுகத்தினதும் சங்கமமாகிய சங்கமயுகமாகும். சங்கமயுகத்திலேயே நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். மக்கள் புருஷோத்தம், அதாவது அதி மேன்மையான என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அதி மேன்மையானவர்கள் பின்னர் அதி தாழ்ந்தவர்கள் ஆகின்றார்கள். தூய்மைக்கும் தூய்மையற்றதற்கும் இடையில் அதிக வித்தியாசம் உள்ளது. தேவர்களை வழிபடுபவர்கள் நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் என கூறுகிறார்கள். நீங்களே உலக அதிபதிகள் ஆவீர்கள். பின்னர் அவர்கள் தாங்களே கூறுகிறார்கள், நாங்களே நஞ்சு ஆற்றில் தத்தளிப்பவர்கள். இதனை அவர்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறார்கள். அவர்கள் உண்மையில் அதனை நம்புவதில்லை. நாடகம் தனித்துவமானதும் அற்புதமானதும் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் அத்தகைய விஷயங்களை கேட்கின்றீர்கள். தந்தை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை மீது முழுமையான அன்பை கொண்டிருப்பவர்கள் அந்த மகத்தான ஈர்ப்பை உணர்கின்றார்கள். ஆத்மாக்கள் எவ்வாறு தந்தையை சந்திக்க முடியும்? பௌதீக உலகிலேயே சந்திப்பு இடம்பெறுகிறது. அசரீரி உலகில் ஈர்ப்பு அனுபவம் செய்வது என்ற கேள்விக்கு இடமில்லை. அங்கு ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். அனைத்து துருவும் அகற்றப்பட்டுள்ளது. அங்கு ஈர்ப்பு என்னும் கேள்விக்கே இடமில்லை. அன்பிற்கான கேள்வி இங்கேயே உள்ளது. அத்தகைய பாபாவை நீங்கள் முழுமையாக மிகவும் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். பாபா, நீங்கள் அத்தகைய மகத்தான அற்புதங்களை செய்கின்றீர்கள். நீங்கள் எங்களின் வாழ்வுகளை மிக அற்புதமானவை ஆக்குகின்றீர்கள். அதிக அளவான அன்பு தேவைப்படுகிறது. அத்தகைய அன்பு ஏன் இருப்பதில்லை? ஏனெனில் ஆத்மா துருவினால் மூடப்பட்டுள்ளார். நீங்கள் நினைவு யாத்திரையை கொண்டிருக்காதுவிட்டால் உங்களது துரு அகற்றப்பட முடியாததுடன் உங்களால் அவ்வாறு அன்பானவர்களாகவும் முடியாது. மலர்களாகிய நீங்கள் இங்கே மலர வேண்டும். அங்கே நீங்கள் பிறவி பிறவியாக மலர்களாக ஆகுவதற்கு முன்னர் இங்கு மலர்களாக வேண்டும். நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள் என்று அதிக அளவு சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். மலர்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் சந்தோஷத்தையே கொடுக்கின்றன. அனைவரும் மலர்களை தங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அவற்றின் நறுமணத்தை நுகர்கின்றார்கள். அவர்கள் மலர்களிலிருந்து வாசனை திரவியங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் பன்னீரையும் தயாரிக்கின்றார்கள். தந்தையே உங்களை மலர்களாக்குபவர், குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் சந்தோஷமற்றுள்ளீர்கள் என பாபா அதிசயிக்கின்றார். அவர் உங்களை சத்தியுகத்து மலர்கள் ஆக்குகின்றார். மலர்கள் பழையதாகியதும் முழுமையாக வாடிவிடுகின்றன. நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்திக்கு தெரியும். தமோபிரதான் மனிதர்களுக்கும் சத்தோபிரதான் தேவர்களுக்கும் இடையில் அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. வேறு எவராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே இவற்றை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்கே கற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கல்வியை பற்றிய போதை உள்ளது. நீங்கள் இப்பொழுது பாபாவுடன் கற்கின்றீர்கள் எனவும் பின்னர் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள் எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் கல்வி எதிர்காலத்திற்கானது. எப்பொழுதாவது எதிர்காலத்திற்கான எந்த கல்வியை பற்றியேனும் கேள்விப்பட்டுள்ளீர்களா? நீங்கள் புதிய உலகிற்காகவும் புதிய பிறவிக்காகவுமே கற்கின்றீர்கள் என்று நீங்களே கூறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். இதுவும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கீதையை கற்பவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை என்றும், இராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுதே செயல்கள் பாவகரமானவை ஆகின்றன என்றும் நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அறிந்து கொள்கிறீர்கள். 63 பிறவிகளாக நீங்கள் அத்தகைய பாவகரமான செயல்களையே செய்து வருகின்றீர்கள். உங்களின் தலையில் பெரிய பாவ சுமை உள்ளது. ஒவ்வொருவரும் ஒரு பாவ ஆத்மா ஆகியுள்ளனர். கடந்த கால பாவங்கள் எவ்வாறு அகற்றப்பட முடியும்? நீங்கள் முதலில் சத்தோபிரதானமாக இருந்து பின்னர் 84 பிறவிகளை எடுத்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களை நாடகத்தை இனம் காண செய்துள்ளார். ஆரம்பத்தில் முதல் ராஜ்யத்தில் வருபவர்கள் 84 பிறவிகளை எடுப்பார்கள். பின்னர் தந்தை வந்து உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இப்போது உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாக்கள் தூய்மையாகி பின்னர் அவர்களின் பழைய சரீரங்கள் அழிக்கப்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் முடிவற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருப்பதுடன் அதி மேலான அவரே மூவருமாகவும் இருக்கின்றார் என்ற புகழை நீங்கள் முன்னரே என்றுமே கேள்விப்பட்டதில்லை. மூவரும் ஒருவரே. உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், உண்மையான குரு. ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையும் ஞான கடலுமாகிய பாபாவே இப்பொழுது எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். அவர் ஒரு வழிமுறையை உருவாக்குகின்றார். பல நல்ல கருத்துகள் தொடர்ந்தும் சஞ்சிகைகளில் வெறி வருகின்றன. வர்ண சஞ்சிகை வெளிவருகின்ற சாத்தியமும் உள்ளது. அவற்றில் எழுத்துக்கள் மிக சிறியனவாக இருக்கின்றன. அனைத்து படங்களும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. எவராலும் எங்கும் அவற்றை உருவாக்க முடியும். ஒவ்வொரு படத்திலும் உள்ள ஒவ்வொருவரின் தொழிலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷிவ் பாபாவின் தொழிலும் தெரியும். குழந்தைகளுக்கு அவர்களது தந்தையின் தொழில் பற்றி நிச்சயமாக அவர்களது தந்தையினால் கூறப்பட முடியும். முன்னர் உங்களுக்கு எதுவும் தெரியாது. சிறிய குழந்தைகளுக்கு கற்பது பற்றி என்ன தெரியும்? அவர்கள் 5வது வயதிலேயே கற்க ஆரம்பிக்கின்றனர். பின்னர் உயர் பரீட்சையில் சித்தி எழுதுவதற்கு அவர்களுக்கு பல வருடங்கள் எடுக்கின்றன. நீங்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். இருந்தும் நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என பாருங்கள். உலக அதிபதிகள். நீங்கள் அதிக அளவு அலங்கரிக்கப்படுவீர்கள். வாயில் தங்க கரண்டி என்பதே இந்த இடத்தின் புகழாகும். இப்போதும் கூட சில சிறந்த குழந்தைகள் தங்கள் சரீரங்களை நீக்கும் பொழுது மிக சிறந்த வீடுகளில் பிறப்பெடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்க வாயிலில் தங்கள் வாயில் தங்க கரண்டியை பெறுகின்றனர். அவர்கள் நிச்சயமாக முன்னதாக எவரிடமாவது செல்வார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரமே முதலாவது விகாரமற்ற பிறவியை எடுக்கின்றார். இங்கு சரீரத்தை நீக்கிவிட்டு செல்கின்ற மற்ற அனைவரும் விகாரமானவர்களாகவே பிறப்பார்கள். விகாரமானவர்களுக்கே பிறப்பார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கர்ப்பப்பையில் அதிக அளவான தண்டனையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிக சிறந்த வீடுகளிலேயே பிறப்பார்கள். அவர்களின் பாவங்கள் அழிக்கப்பட்டிருப்பதுடன் சிறிதளவு மாத்திரமே எஞ்சி உள்ளது. அவர்கள் அந்த அளவிற்கு வேதனையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது எவ்வாறு சிறந்த அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசர்களும் இளவரசிகளும் உங்களை நாடி வருவார்கள் என்பதை பார்ப்பீர்கள். தந்தை உங்களை அதிக அளவில் புகழ்கின்றார். ஒரு லௌகீக தந்தை எவ்வாறு தனது குழந்தைகளை மகிழ்விப்பாரோ அதே போன்று நான் உங்களை என்னை விடவும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். ஒரு லௌகீக தந்தை 60 வயதை அடைந்ததும் இளைப்பாறும் நிலைக்கு செல்வதுடன் பக்தி செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அவர்களுக்கு எவரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தின் மூலம் நானே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றேன். உங்களால் அனைவரும் நன்மை அடைகின்றனர். ஏனெனில் புதிய உலகம் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் சந்தோஷம் மிக்கவர்கள் ஆகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சைவ உணவு மாநாட்டிற்கு ஓர் அழைப்பிதழை பெற்றுள்ளீர்கள். பாபா தொடர்ந்தும் தைரியத்தை கொண்டிருக்குமாறு உங்களுக்கு கூறுகின்றார். உங்களது ஒளி டெல்லி போன்ற நகரங்களில் எங்கும் பரவ வேண்டும். மூட நம்பிக்கையினால் உலகில் பெருமளவு பக்தி இருக்கிறது. சத்திய திரேதா யுகங்களில் பக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. அந்த திணைக்களம் முற்றிலும் வேறானது. இந்த ஞானத்தின் வெகுமதி அரை கல்பத்திற்கு நீடிக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிளவிகளுக்கான ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் 21 சந்ததிக்கு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் அங்கே துன்பம் என்ற குறிப்பே இருப்பதில்லை. நீங்கள் உங்களது முழு ஆயுட்காலமும் சந்தோஷமாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஏற்ப நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் உயர்வானதாக இருக்கும். ஆகவே நீங்கள் முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். எவ்வாறு வரிசைக்கிரமமாக மாலை உருவாக்கப்பட்டுள்ளது என உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சிக்கு ஏற்பவே அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் அற்புதமான மாணவர்கள். பாடசாலை குழந்தைகள் ஓர் இலக்கை நோக்கி ஓட அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். பாபா கூறுகின்றார், நீங்களும் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிச் சென்று இங்கு திரும்ப வேண்டும். நினைவு யாத்திரையில் விரைந்து சென்று முதலாம் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். சில குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா நான் மறந்து விடுகின்றேன். ஓ, உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். புயல்கள் வந்தாலும் தந்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். அத்துடன் அவர் கூறுகின்றார், இது ஒரு யுத்த களம். உண்மையில் தந்தை யுதிஷ்டிரா, அதாவது போரிடுவது பற்றி உங்களுக்கு கற்பிப்பவர் எனவும் அழைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் உங்களுக்கு போரிடுவது பற்றி கற்பிக்கின்றார். தந்தையாகிய யுதிஷ்டிரர் உங்களுக்கு மாயையுடன் எவ்வாறு போரிடுவதென கற்பிக்கின்றார். இந்த நேரத்தில் இது ஒரு யுத்த களமாகும். தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. அதனை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வெற்றி கொள்கிறீர்கள். உங்கள் உதடுகளின் மூலம் நீங்கள் எதனையும் உச்சரிக்க தேவையில்லை. நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு முயற்சி செய்கின்றனர். அவர்கள் உள்ளூர ராமா ராமா என உச்சரிக்கின்றனர். அது தீவிர பக்தி என அழைக்கப்படுகிறது. பாபா உங்களை தனது மாலையில் ஒருவர் ஆக்குகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பின்னர் வழிபட போகின்ற ருத்ர மாலையின் மணிகளாக போகின்றீர்கள். ருத்ர மாலையும் ருண்டா மாலையும் உருவாக்கப்படுகின்றன. விஷ்ணு மாலை ருண்டா மாலை எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகின்றீர்கள். எப்படி நீங்கள் அவ்வாறாகின்றீர்கள்? நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் பொழுதாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதுடன் 84 பிறவி சக்கரத்தையும் அறிந்திருக்க வேண்டும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் எவ்வாறு கலங்கரை விளக்கங்கள் ஆகின்றீர்கள்? நீங்கள் ஒரு கண்ணில் முக்தி தாமத்தையும் மற்ற கண்ணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பூலோக ஆட்சியாளர்களாகவும் சந்தோஷ தாமத்தின் அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு திரும்ப இருக்கின்றோம் என ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். அதனை நினைவு செய்வதனால் நாங்கள் அங்கு செல்கின்றோம். இதுவே நினைவு யாத்திரையாகும். உங்களது யாத்திரை எவ்வளவு முதற்தரமானது என பாருங்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே பார்க்கடலுக்கு செல்வீர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். விஷ்ணு பால் ஏரியில் சயனித்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் பார்க்கடலுக்கு செல்வீர்கள். பார்க்கடல் இப்போது இங்கு இல்லை. அந்த ஏரியை உருவாக்கியவர்கள் நிச்சயமாக அதனுள் பாலை ஊற்றியிருக்க வேண்டும். முன்னர் பால் மிக மலிவாக இருந்தது. ஒரு சதத்திற்கு ஒரு குடம் பாலை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே அதனால் நிரப்பப்பட்ட ஓர் ஏரி ஏன் இருக்க முடியாது? இப்பொழுது பால் எதுவும் இல்லை, எங்கும் நீரே உள்ளது. பாபா நேபாளத்தில் விஷ்ணுவின் மிக பெரியதோர் படத்தை பார்த்திருக்கின்றார். அவர்கள் அவரை கருநீல நிலமாக காட்டி உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் நினைவு யாத்திரையின் மூலம் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதன் மூலம் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் இங்கேயே தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இது அதி மேன்மையான சங்கம யுகமாகும். கற்பதனால் நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மாவின் சீரழிந்த சுபாவம் முடிவடைந்து விடுகிறது. நீங்கள் போதையடைய வேண்டும் என்பதற்காக பாபா தினமும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிலர் கூறுகின்றார்கள், பாபா நான் முயற்சி செய்கின்றேன். பாபாவிடம் திறந்த இதயத்துடன் கூறுங்கள், பாபா என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக திறமை சித்தி அடைவேன். மிக நன்றாக கற்கின்ற முதற்தரமான குழந்தைகள் மிக நல்லதோர் பதிவேட்டை கொண்டிருப்பார்கள். நீங்கள் பாபாவிற்கு கூற வேண்டும், பாபா கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக அவர்களைப் போல் ஆகுவேன். பல ஆசிரியர்கள் முதற்தரமானவர்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். அனைவரும் முதற்தரமானவர்கள் ஆகின்றார்கள் என்றில்லை. நல்ல ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் அறிவார்கள். மகாரதிகளின் வரிசைக்கு அனைவரும் கொண்டுவரப்பட முடியாது. பிரபல்யமானவர்களும் வரக்கூடிய முறையில் நல்ல மிக பெரிய நிலையங்களை திறவுங்கள். சென்ற கல்பத்திலும் பொக்கிஷ களஞ்சியம் நிரம்பி இருந்தது. சக்கரவர்த்திக்கு எல்லாம் சக்கரவர்த்தியான பாபா நிச்சயமாக உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவார். இரு தந்தையர்களுக்கும் பல குழந்தைகள் உள்ளார்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை குழந்தைகள் உள்ளார்கள்? சிலர் ஏழைகள், சிலர் சாதாரணமானவர்கள், மற்றவர்கள் செல்வந்தர்கள். முன்னைய கல்பத்திலும் இவரின் மூலமே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இது அரசர்களின் தெய்வீக பூமி, ராஜஸ்தான் என அழைக்கப்பட்டது. இது இப்பொழுது அசுர அரசர்களின் பூமியாக உள்ளது. முழு உலகமும் தெய்வீக அரசர்களின் பூமியாக இருந்தது. அங்கு வேறுபட்ட பல்வேறு நாடுகளும் இருக்கவில்லை. டெல்லி யமுனை ஆற்றங்கரையில் இருந்தது. அது ஃபரிஸ்தான், தேவதைகளின் பூமி என அழைக்கப்பட்டது. அங்கு ஆறுகள் பெருக்கெடுக்கவில்லை. இப்பொழுது அவை அதிக அளவில் பெருக்கெடுக்கின்றன. அணைக்கட்டுகளும் கூட உடைந்து பெருக்கெடுக்கின்றன. இது நாங்கள் இயற்கையின் அடிமைகள் ஆகியுள்ளதை போன்றதாகும். பின்னர் நீங்கள் அதன் அதிபதிகள் ஆகுவீர்கள். அங்கு உங்கள் அவமதிக்கக்கூடிய அளவிற்கு மாயை எவ்வித சக்தியுடனும் இருக்க மாட்டாள். ஆட்டம் காண்பதற்கான சக்தி பூமிக்கு இருக்க முடியாது. நீங்கள் மகாவீர்கள், அதாவது தைரியமான போர் வீரர்கள் ஆக வேண்டும். ஹனுமான் மகாவீர் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் மகாவீரர்கள் ஆவீர்கள். மகாவீர் குழந்தைகள் ஒரு பொழுதும் தளம்பலடைய முடியாது. மகாவீரர்களுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. அங்கு அவர்கள் அதிகளவு உருவங்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஆகவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மிக நன்றாக தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். தொடர்ந்தும் உங்கள் குறைபாடுகளை அகற்றிவிடுங்கள். எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு இருங்கள். புயல்கள் வரும். நீங்கள் புயல்களை அனுபவம் செய்யும் பொழுது மாத்திரமே மகாவீரராக இருக்கும் சக்தி புலப்படும். நீங்கள் எந்த அளவிற்கு பலசாலிகள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு பல புயல்களும் வரும். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக மகாவீர் ஆகின்றீர்கள். தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். சமய நூல்கள் போன்ற மற்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. எது உங்களுக்கான அதி மேலான சங்கம யுகமாகும். கிருஷ்ணரின் ஆத்மா இங்கே அமர்ந்திருக்கின்றார். இவரே பாகிய ரதம் பகீரதன் ஆவார். அவ்வாறே நீங்கள் அனைவரும் பகீரதன்கள் ஆவீர்கள். காரணம், நீங்களும் பாக்கியசாலிகள். பக்தி மார்க்கத்தில் எவருடைய காட்சியையும் தந்தையால் அருள முடியும். இதனால் மக்கள் அவரை சர்வ வியாபி என கூறிவிட்டார்கள். இதுவும் நாடகத்தின் நியதியாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிக மேன்மையான கல்வியை கற்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களில் பதிந்துள்ள துருவை அகற்றி மிக மிக அன்பானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் தந்தையை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வகையில் அத்தகைய அன்பு இருக்க வேண்டும். இரண்டு, மாயையின் புயல்களை குறித்து பயப்படாதீர்கள். மகாவீரர்கள் ஆகுங்கள். உங்கள் குறைபாடுகளை தொடர்ந்தும் அகற்றுங்கள். எப்பொழுதும் முகமலர்ச்சியாக இருப்பதுடன் என்றுமே அசைக்க முடியாதவராகவும் இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் மனதின் சக்தியால் சேவை செய்வதை இலகுவாக அனுபவம் செய்வீர்களாக. அகநோக்கு உடையவராகி உங்களின் எண்ணங்களின் சக்தி களஞ்சியத்தை சேமியுங்கள். தூய எண்ணங்களின் இந்த சக்தியானது இலகுவாக உங்களின் வீணான எண்ணங்களை முடித்துவிடும். அத்துடன் உங்களின் நல்ல ஆசிகளினதும் தூய உணர்வுகளினதும் சுரூபமாக இருப்பதன் மூலம் மற்றவர்களையும் மாற்றக்கூடியது. தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமிப்பதற்கு முரளியின் ஒவ்வொரு கருத்தையும் கேட்பதுடன் ஒவ்வொரு கணமும் அவற்றை பணியில் சக்தியின் வடிவத்தில் பயன்படுத்துங்கள். நீங்கள் தூய எண்ணங்களின் இந்த சக்தியின் களஞ்சியத்தை எந்த அளவிற்கு சேமிக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப இலகுவாக நீங்கள் உங்களின் மனதால் சேவை செய்வதில் அனுபவசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் மனதின் பொறாமை மற்றும் முரண்பாடுகள் அனைத்திற்கும் அனைத்து நேரத்திற்குமான விடை கொடுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுக்கும் பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் தற்பொழுது உங்களின் சரீரம் மனம் செல்வம் மற்றும் நேரத்தை பயன்படுத்துவதை விட உங்களின் மனதின் சக்திகளை கொண்டு சேவை செய்யும் பொழுது குறுகிய காலத்தில் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். உங்களின் சுபாவத்தை மாற்றுவதற்கு அல்லது ஒன்று கூடலில் நன்றாக பழகுவதற்கு சேவையில் அதிக வெற்றி கிடைக்காவிட்டால் மன சோர்வடைவதை நிறுத்துவதற்கென இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். ஓம் சாந்தி.